ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்த ஆவணத்தின் வான் அலைகளிலே நாம் அடுத்து சிறப்பு நேர்காணல் ஒன்றை கொடுக்க இருக்கின்றோம். இந்த நேர்காணலுக்காக நாம் இப்பொழுது இந்தியாவிற்கு அழைப்பை எடுத்திருக்கின்றோம். சிறுவர் இலக்கிய முன்னோடி எழுத்தாளர்களில் ஒருவரான பாண்டு மாமா அவர்கள் அண்மையில் மறைந்த செய்தி உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். பாண்டு மாமா அவர்களது சிறப்புகளை அவர் எழுதி குவித்த எண்ணற்ற படைப்புகள் அவர் இல்லாத சூழலிலும் கூட பேசிக்கொண்டே இருக்கும். பாண்டு மாமாவினுடைய படைப்புகளை படித்து வாழ்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் நம்முடையே இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு வாசகரை குறிப்பாக சித்திரக்கதைகள் அல்லது காமிக்ஸ் கதைகள் என்று சொல்லக்கூடிய படைப்புகள் பலவற்றை வாசித்து அந்த துறையிலே பல்வேறு கட்டுரைகள் மற்றும் தமிழ் மட்டுமன்றி ஆங்கிலத்தில் வெளிவந்த காமிக்ஸ் படைப்புகளையெல்லாம் உள்வாங்கி இணையம் ஊடாக அவற்றை பகிர்ந்து வருகின்ற நண்பர் விஸ்வா அவர்களை நாம் இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம் விஸ்வா.
வணக்கம் சார்.
அதாவது உங்களுடைய எழுத்துக்களை குறிப்பாக இந்த சித்திரக்கதை மற்றும் காமிக்ஸ் குறித்த உங்களுடைய பார்வையை ஒரு வாசகனாக நின்று கொண்டு நீங்கள் எழுதும் பொழுது அவற்றை பிரமிப்போடு வாசிக்கின்ற சக வாசகனாக நான் இருக்கின்றேன். குறிப்பாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு படைப்புகள் மட்டுமன்றி பரவலாக இப்படியான இந்த காமிக்ஸ் உலகத்தை பற்றி அறிந்து அவற்றை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து வருகின்றீர்கள். அண்மையிலே பாண்டு மாமா அவர்களுடைய இழப்பை நீங்கள் இந்து பத்திரிகைக்கு ஒரு பதிவாகவும் வழங்கியிருக்கின்றீர்கள். நம்முடைய வானொலிக்காக பாண்டு மாமா அவர்களுடைய நினைவு பகிர்வை இந்த வேளையிலே ஒரு வாசகனாக அவர் எண்ணற்ற படைப்புகளை கொடுத்திருக்கின்றார் என்பதை அறிமுகத்திலே கொடுத்திருக்கின்றேன். உங்களுடைய பார்வையிலே பாண்டு மாமாவினுடைய படைப்புகள் அவரை பற்றிய ஒரு பார்வையை நீங்கள் எப்படி கொடுப்பீர்கள்?
பாண்டு மாமா அவர்களின் புத்தகத்தை எனக்கு ஒரு 9 அல்லது 10 வயது இருக்கும் அப்போதுதான் முதன்முறையாக வாசித்தேன். என்ன மாதிரியான கதைகள் என்பது நினைவில்லை, ஆனால் 2-3 மந்திர கதைகளும் சிறுவர் இலக்கிய படைப்புகளையும் படித்துள்ளேன். அது முதல் அவர் எழுத்துக்களின் மேல் ஒரு ஈர்ப்பு உருவாகிவிட்டது. என்ன ஒரு சிறப்பான விஷயம் என்றால், சூரியனுக்கு கீழே இருக்கும் எதை பற்றியும் அவரால் மிகவும் சிறப்பாக எளிமையாக வழங்க முடியும். குறிப்பாக மாணவர்களுக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அல்லது பாடப்புத்தகங்கள் சார்பான விஷயங்களை படிப்பதற்கே மிகவும் கசப்பாக இருக்கும், என்னையும் சேர்த்துதான். என்னுடைய சிறு வயதில் இயற்பியல் வேதியியல் போன்ற விஷயங்களை மிகவும் கசப்பான ஒரு மருந்தாகவே நான் கருதி வந்தேன். ஆனால் வாண்டு மாமா அவர்களின் கட்டுரைகள் பால் அவர்கள் உலோகங்கள் உருவான கதை, நகரங்கள் உருவான கதை என்று பலதரப்பட்ட விஷயங்களை மாணவர்களுக்கும் புரியும்படியாக ஒரு ஒரு அருமையான ஒரு வடிவத்தில் வழங்கினார். அது முதல் அவருடைய தீவிர வாசகனாகிவிட்டேன். அதன் பின்னர் அவருடைய ஒவ்வொரு கதைகளாக தேடி 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 படித்து கிட்டத்தட்ட அவர் எழுதிய 197 புத்தகங்களும் 28 சித்திரக்கதைகளும் பல சிறுகதைகளையும் தொகுத்து வைத்துள்ளேன். இது மட்டுமன்றி அவருடைய கதைகளுக்கு காப்புரிமை பெற்றுள்ளேன். வெகு விரைவில் அவற்றை என்னுடைய தமிழ் காமிக்ஸ் உலகம் என்ற பதிப்பகம் மூலமாக வெளியிடும் உரிமையும் பெற்றுள்ளேன்.
அதாவது இந்த செய்தி எமக்கு புதிது. ஏனென்றால் பாண்டு மாமாவினுடைய படைப்புகள் என்பது ஒரு காலகட்டத்திலே பரவலாக கல்கி போன்ற சஞ்சிகைகளிலே சித்திரக்கதைகளாக அந்த காலகட்டத்திலே, அதாவது என்னுடைய தாய் தந்தையருடைய காலகட்டத்திலே நான் அவற்றை பார்த்திருக்கின்றேன். ஆனால் அவற்றை மீளவும் படிக்க முடியுமா என்ற ஒரு ஆவல் இருக்கும் பொழுது நீங்கள் சொன்ன செய்தி என்பது கொஞ்சம் புதுமையான செய்தியாக இருக்கின்றது.
நன்றி சார். குறிப்பாக வாண்டு மாமா அவர்களின் சித்திர கதைகளாக சித்திர தொடர்களாக வெளிவந்த வீர விஜயன், ஓநாய்க்கோட்டை, கனவா நிஜமா போன்றவை இன்றளவும் வாசகர்களால் பெருமளவு மதிக்கப்படுகின்றது. இவற்றை கோல்டு டஸ்ட் என்று சொல்லுமே, தங்கத்துகள், அது போல மதிக்கிறார்கள் அந்த கால வாசகர்கள். இன்றளவுக்கும் கூட எனக்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து வாசக நண்பர்களிடம் இருந்து வீர விஜயன் கதை கிடைக்குமா, கனவா நிஜமா கதை எப்பாவது படிக்க முடியுமா என்றெல்லாம் கேட்டு வருகிறார்கள். இந்த கதைகள் 1960களில் 70களில் படைக்கப்பட்டு 80களில் ஒருமுறை மறுபதிப்பு செய்யப்பட்டு 90களிலும் ஒருமுறை மறுபதிப்பு செய்யப்பட்டது. ஆனால் இப்போது இந்த புத்தகங்களோ கதைகளோ எங்கும் கிடைப்பதில்லை. ஆகவே உலகில் உள்ள சித்திரக்கதை வாசகர்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் வாண்டுமாமாவின் சிறப்பான கதைகளை, சிறப்பான சித்திர கதைகளை மறுபடியும் உயர்தரமாக டிஜிட்டல் ஃபார்மட்டில் செய்யப்பட்டு டிஜிட்டைஸ் செய்யப்பட்டு அவற்றை புத்தக வடிவில் வழங்க உத்தேசித்துள்ளோம். குறிப்பாக ஒரு கதையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கனவா நிஜமா என்று ஒரு கதை. இந்த கதையானது ஒரு அற்புதமான ஒரு விஞ்ஞான கதையாக சொல்லலாம். குறிப்பாக சயின்ஸ் ஃபிக்ஷன் என்று கூறுவோமே அது போல. அதாவது ஒரு மனிதன் எதிர்காலத்தில் சென்று நடக்கும் விஷயங்களை அறிந்து கொண்டு மறுபடியும் நிகழ்காலத்திற்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நடக்காமல் எப்படி தடுக்க முயல்கிறான் என்பதே அந்த கனவா நிஜமா என்ற ஒரு கதை. இந்த கதையானது 1970களில் எழுதப்பட்ட ஒரு கதை. அப்போது நமக்கு டிவி அல்லது இன்டர்நெட், ரேடியோ போன்ற எதுவுமே நம்முடைய நகரங்களில் அல்லது நம்முடைய நாட்டில் அவ்வளவாக புழக்கம் ஏற்படவில்லை. அந்த காலகட்டங்களில் இது போன்ற கதைகளை நமக்கு வழங்கி நம்முடைய அறிவு கண்ணை, நம்முடைய விசாலமான ஒரு பார்வையை வழங்கியவர் வாண்டுமாமா என்பது என்னுடைய மறுக்க முடியாத ஒரு எண்ணம். அதற்காகத்தான் இது போன்ற கதைகளை அந்த காலத்து வாசகர்கள், என்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள், மனதளவில் எந்தளவும் குழந்தைகளாக இருப்பவர்கள், இவர்களுக்காக தொகுத்து வழங்க உத்தேசித்துள்ளேன்.
உண்மை. அதாவது வாண்டு மாமா அவர்களை நீங்கள் ஒரு தீவிர வாசகனாக இருந்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவருடைய அந்த காலகட்டத்திலே அவர் சிறுவர் இலக்கியத்துக்கு கொடுத்த அந்த அளவு படைப்பை இனி நம்முடைய தமிழ் சமூகம் பெற்றுக்கொள்ளுமா என்ற ஒரு பிரமிப்பு கூட இருக்கும் இல்லையா?
உண்மைதான் சார், உண்மைதான். என்னுடைய பார்வையில் இரண்டு பேர் தமிழ் சமூகத்தில், தமிழ் எழுத்து சமூகத்தில் மிகவும் மதிக்கப்பட்ட நபர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் சுஜாதா, அவர் எதை பற்றி வேண்டுமானாலும் எழுதும் ஆற்றல் கொண்டவர், மிகவும் எளிமையாக எழுதும் ஆற்றல் கொண்டவர். மற்றொருவர் வாண்டுமாமா. இவர்கள் இடையே உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், சுஜாதா வெகுஜன மற்றும் மக்களுக்காக எழுதக்கூடிய பத்திரிகை தளங்கள் அல்லது வளர்ந்த ஒரு வாசகர்களுக்காக ஒரு தளத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். ஆனால் வாண்டுமாமா சிறுவர்களுக்கான ஒரு தளத்தை தேர்ந்தெடுத்துவிட்டார். இது மட்டும் தான் வித்தியாசமே அன்றி அவர்களுக்கிடையே திறமையிலோ அல்லது எந்த ஒரு வித்தியாசத்திலேயோ நான் வேறுபாட்டை காணவில்லை. என்னுடைய சில நண்பர்கள் சுஜாதாவை இளைஞர்களுக்கான வாண்டுமாமா என்று சொல்ல கூட நான் கேட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு திறமை பெற்ற வாண்டுமாமா அவர்கள் முதன் முதலில் நான் சந்தித்த போது நான் அடைந்த அந்த ஒரு ஆனந்தத்திற்கும் அந்த ஒரு மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. சமீப காலம் வரை, அதாவது கடந்த 2-3 ஆண்டுகள் வரை, தன்னுடைய வீட்டிலிருந்து வானதி பதிப்பகம் வரை உள்ள அலுவலகம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. அது அந்த தூரத்திற்கு நடந்துதான் சென்று வருவார். நான் அவரை சமீபத்தில் ஒரு முறை வானதி பதிப்பகத்தில் சந்தித்த போது கூட அவர் நடந்துதான் அங்கே வந்தார். எந்த ஒரு வாகனத்தையும் உபயோகிக்கவில்லை. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் ஒரு மனிதர். அந்த சுறுசுறுப்பு தான் அவருடைய எழுத்துக்களிலும் அவருடைய கதைகளிலும் நமக்கு ஒரு மின்சார கடத்தி போல செயல்பட்டு நமக்கு ஒரு சுறுசுறுப்பை கொடுத்தது என்பது என்னுடைய எண்ணம். அவரை சந்தித்த அந்த முதல் நாளான அனுபவம் வந்து என்னுடைய வாழ்வுகளில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அமைந்துவிட்டது. அந்த இரவு நான் ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் காலையில் அவருடைய வீட்டிற்கு போன் செய்து அவர் வீட்டில் இருக்கிறார் என்ற தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக நேரில் சென்று அவரை சந்தித்தேன். அப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன், கடந்த சில வருடங்களாக அவருக்கு தொண்டையில் ஏற்பட்ட ஒரு கேன்சர் காரணமாக, புற்றுநோய் காரணமாக அவரால் நம்மை போல் சுலபமாக பேச வராது. பேசுவார், ஆனால் அவற்றை புரிந்து கொள்வது நமக்கு சற்று கடினமாக இருக்கணும். இருப்பினும் அந்த காலகட்டத்திலேயும் கூட அவர் ஒவ்வொரு கேள்விக்கும் மிகவும் உற்சாகமாக பதிலளித்தார். நிறைய கேள்விகளுக்கு எனக்கு பதிலை எழுதி கொடுத்தார். எப்பொழுதும் கையில் ஒரு பரீட்சை அட்டை போல ஒரு அட்டையையும் ஒரு பேப்பர் பேனாக செட்டாக வைத்திருப்பார் அவர். ஆகவே எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் முதலில் சொல்லி விடுவார், அதன் பிறகு அது என்ன ஏது என்பதை தெளிவாக எழுதியும் கொடுத்து விடுவார். அப்படி ஒரு உற்சாகமாக இருந்தார். சமீபத்தில் அவரை நான் கடைசியாக சந்தித்தது 1.5 மாதத்திற்கு முன்பாக. அப்போதுதான் அவரிடம் சென்று இந்த பதிப்பக உரிமை பற்றி பேசினோம். மிகவும் தளர்ந்த நிலையில் இருந்தார். மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது அவரை அப்போது சந்திக்கும் போது. அவருடைய மனைவி அவர்கள் ஒரு வருடத்துக்கு முன்பாக தவறி இருந்தார். கடந்த ஒரு 15 வருடங்களாக கிட்டத்தட்ட வாண்டுமாமாவின் எண்ணமாகவும் செயலாகவும் செயல்பட்டு வந்தவர் திருமதி சாந்தாமூர்த்தி அவர்கள். அவர்களும் கூட 2-3 புத்தகங்களை எழுதியுள்ளார்கள். கூந்தலூரில் சிறுவர்களுக்காக பாரத நாட்டு பண்டிகைகள் எனவும் மாதர்குல மாணிக்கங்கள் எனவும் 2 புத்தகங்களை அவர் எழுதியுள்ளார். அவை தொகுக்கப்பட்டு வானதியிலும் வந்துள்ளது. திருமதி சாந்தாமூர்த்தி அவர்களின் மறைவு வாண்டுமாமாவிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. ஏனெனில் அவருடைய குரலாகவும் அவருடைய செயலாகவும் செயல்பட்டு வந்த அவர்கள் இல்லாததால் தான் அவர் இந்த ஒரு வருடத்திற்குள்ளாகவே இறைவனடி சேர்ந்தார் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஆனால் கடைசி காலகட்டத்திலும் கூட அவர் விடாமல் தினமலர், மற்றும் தமிழ் தி ஹிந்து தமிழ் பத்திரிகைகளுக்கு தன்னுடைய சித்திரக்கதைகளை தொடர்ந்து எழுதி கொண்டுதான் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அது மட்டுமின்றி இந்த ஆண்டு அவர் 5 புதிய புத்தகங்களை உருவாக்கியுள்ளார். அவருடைய சிறுகதைகளை எல்லாம் தொகுத்து பிளஸ் அவருடைய விஞ்ஞான கேள்வி பதில்கள் பதிவுகளை தொகுத்து 5 புதிய புத்தகங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார். இந்த தள்ளாத வயதிலும் ஒவ்வொரு வருடத்திற்கும் புத்தகங்களை எழுத வேண்டும், மாணவர்களுக்கு அவற்றை கொண்டு இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு அவற்றை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆவல் தான் அவரை செயல்படுத்திய உந்து சக்தியாக நான் கருதுகிறேன்.
விஸ்வா, நாம் ஆரம்பத்திலே சொன்னது அதாவது நீங்கள் ஒரு தீவிர வாசகர், இப்படியான சித்திரக்கதைகள் மற்றும் காமிக்ஸ் படைப்புகளை பற்றி பேசும் பொழுது அரிய பொக்கிஷங்களாக, அதாவது கிட்டத்தட்ட 20-30 வருடங்களுக்கு முன்னர் வந்த படைப்புகளை எல்லாம் தேடி தேடி சேகரித்து வருவீர்கள். அவற்றை நீங்கள் காட்சிப்படுத்தும் பொழுது சற்று பொறாமையாக இருக்கும். ஆனால் நீங்கள் சற்று முன்னர் சொன்ன விடயம், இந்த வாண்டு மாமா அவர்களுடைய படைப்புகளை மீளவும் கொண்டு வரப்போகின்றோம் என்று, அது சார்ந்துதான் அடுத்த கேள்வி அமைந்திருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்னும் ஒரு பரிமாணத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அதாவது பதிப்பு துறையிலே, இந்த பதிப்பு துறையிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி வந்தது, அதை எப்படி நீங்கள் செயலாக்கினீர்கள்?
பதிப்பு துறையில் நான் வருவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக நான் குறிப்பிடுவது முத்து காமிக்ஸ் மற்றும் லயன் காமிக்ஸ் நிறுவனத்தினரையே. திரு சவுந்தர பாண்டியன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முத்து காமிக்ஸ், பிறகு அவருடைய மைந்தன் திரு எஸ் விஜயன் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டு இப்போது சிறப்பான முறையில் புத்தகங்களை தமிழில் காமிக்ஸ் வரையில் வழங்கி வருகிறார்கள். அவர்கள் இந்த துறையில் செய்துள்ள ஒரு ஒரு புரட்சி, ஒரு மறுமலர்ச்சி என்று நான் சொல்வேன். இப்போதுள்ள நிலையம் கூட தொடர்ந்து நல்ல புத்தகங்களை, அருமையான புத்தகங்களை முழு வண்ணத்தில் வழங்கி வருகிறார்கள். ஆனால் இவர்களுடைய புத்தகங்கள் அனைத்துமே மொழிமாற்றம் செய்யப்பட்ட வேற்று நாட்டு கதைகள், குறிப்பாக ஐரோப்பாவிலிருந்து வழங்கப்படும் காமிக்ஸ் கதைகளை தமிழில் மொழிமாற்றம் செய்து வெளியிடுகிறார்கள். தமிழில் தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட கதைகள் மிக மிக காமிக்ஸ் கதைகள் மிகவும் சிறிய அளவிலேயே உள்ளன. இதற்காகத்தான் என்னுடைய பதிப்பகத்தை ஆரம்பித்துள்ளேன். என்னுடைய நோக்கமும் விருப்பமும் என்னவெனில், தமிழர்களுக்காக தமிழில் புதிய கதைகளை உருவாக்குவோம், சித்திரக்கதைகளை உருவாக்குவோம். குறிப்பாக ராஜராஜ சோழன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்மில் பலருக்கும் தெரியும். ஆனால் அவற்றை காமிக்ஸ் வடிவில் படிப்பதற்கு பலருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். இது போன்ற ஒரு எண்ணங்களும் பிளஸ் தமிழின் மிகப்பெரிய கதை சொல்லிகளாக விளங்கிய வாண்டு மாமா, செல்லம் போன்றவர்களின் மிகச்சிறந்த கதைகளை தொகுத்து அவற்றை மறுபடியும் மிக உயர்தரமான ஒரு அச்சில் பழைய வாசகர்களுக்கும் புதிய வாசகர்களுக்கும் ஒரு கலெக்டர்ஸ் எடிஷனாக வழங்க வேண்டும் என்ற எண்ணமே என்னுடைய பதிப்பகம் தொகுப்பதற்கு ஒரு உந்துதல் சக்தியாக விளங்கியது.
அந்த வகையிலே இந்த பதிப்பகத்தினுடைய முயற்சியை ஒரு உத்தியோகபூர்வமாக நீங்கள் கடந்த வார இறுதியிலே நிகழ்த்தியிருந்தீர்கள். முதல் வெளியீடாக அமைந்தது எது?
என்னுடைய பதிப்பகத்தின் முதல் வெளியீடாக நான் ஒரு காமிக்ஸ் புத்தகத்தை வரும் ஜனவரி மாதம் சென்னை புத்தக கண்காட்சியில் அமைக்கலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அதற்கு முன்பாக என்னுடைய நண்பர் ஒருவர் திருமதி கிருத்திகா அவர்கள் ஒரு அருமையான ஒரு பயண நாவல் ஒன்றை எழுதியிருக்கிறார். தமிழில் பயண கட்டுரைகள் பெரும்பாலவற்றை நீங்கள் படித்திருப்பீர்கள். 1960s முதல் 70s வரை காலகட்டங்களில் திரு மணியம் அவர்கள் இதயம் பேசுகிறது, ஆனந்தவேடன் போன்ற இதழ்களுக்காக உலகின் பல பகுதிகளுக்கு சுற்றுலா செய்து அந்த பகுதிகளை பற்றி பயண கட்டுரைகளையும் பயண குறிப்புகளையும் எழுதியிருப்பார். அதற்கு பிறகு லேனா தமிழ்வாணன் அவர்களும் பயண கட்டுரைகள் எழுதி வந்தார். ஆனால் சமீப காலங்களில் பயண கட்டுரைகள் மிகவும் அருகிதாக காணப்படுகின்றன. அதே சமயம் பயண நாவல் என்பது ஒரு 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 புதிய ஒரு ஜானராக நான் தமிழில் பார்க்கின்றேன். குறிப்பாக சொல்வதனில் பயணம் பிளஸ் நாவல், டிராவல் ஃபிக்ஷன் என்று சொல்லி தமிழில் இதுவரை இந்த புத்தகங்கள் நான் எதையும் படித்ததில்லை, பரவலாக தேடி பார்த்து வருகிறேன். ஆனால் இது போன்ற புத்தகங்களை நான் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. ஆகவே இவற்றில் தமிழில் ஒரு முதல் முயற்சியாக மேற்கொள்ளலாமே என்ற ஒரு எண்ணத்துடன் கிருத்திகா அவர்கள் 5 நாட்கள் மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு இடையில் ஒரு 4000 பேர் பயணம் செய்யக்கூடிய ராயல் கரீபியன் குரூஸ் என்ற கப்பலில் பயணம் செய்து அதனுடைய விவரங்களை மிக 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 தெளிவாகவும் விரிவாகவும் எழுதியிருந்தார். அந்த பயண குறிப்பின் இடையே சில கதாபாத்திரங்களை உட்புகுத்தி அவற்றை ஒரு நாவலாக மாற்றி மிகவும் ரசிக்கத்தக்க வகையில் அவற்றை எழுதி கொடுத்திருந்தார். அதை படித்தவுடன் எனக்கு என்ன தோன்றியது என்றால், இதனை ஏன் நாம் வெளியிடக்கூடாது, தமிழில் ஒரு முதல் முயற்சியாக பலவற்றை செய்யும் போது இதனையும் நாம் வெளியிடலாமே என்ற எண்ணத்துடன் தான் அந்த புத்தகத்தை பதிப்பித்தேன். அந்த புத்தகமானது கடந்த சனிக்கிழமை அன்று வெளியானது. வெகு விரைவில் அவற்றை ஆன்லைன் இணையதளங்களிலும் மற்ற இடங்களிலும் விற்பனைக்கு ஏற்பாடு செய்துள்ளோம்.
கண்டிப்பாக, அதாவது உள்நாட்டு வாசகர்கள் மட்டுமன்றி வெளிநாட்டு தமிழ் வாசகர்களும் இப்படியான படைப்புகளை வாங்கி ரசிக்க வேண்டும், அதே நேரத்திலே இந்த புதுமையான முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய அவா. அதற்கான முயற்சிகளிலும் நீங்கள் கண்டிப்பாக இறங்குவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. குறிப்பாக ஒரு விடயத்தை பற்றி துறை தேர்ந்த அந்த விடயத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் செய்கின்ற காரியங்கள் இன்னும் சிறப்பாக அமையும். அந்த வகையிலே விஸ்வா, நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி கண்டிப்பாக தமிழ் பதிப்புத்துறையிலே தவிர்க்க முடியாத ஒரு சிறப்பான ஒரு அங்கத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நன்றி கணப்பிரபா சார், நன்றி. உங்களுக்கும் வாசகர்களுக்கும் மிகுந்த நன்றி.
நேர்கள் இதுவரை கேட்டது அண்மையில் மறைந்த எழுத்தாளர் வாண்டு மாமா பற்றிய நினைவு குறிப்புகளும், சித்திரக்கதை பிரியரான விஸ்வா என்கின்ற வாசகர் எடுத்திருக்கின்ற புதிய முயற்சியான பதிப்புத்துறை குறித்த ஒரு சிறப்பான பகிர்வு.